உலகம் எங்கும் ஒரு போலி மதம் தலை தூக்கி இருந்த ஒரு காலம், ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுத்து எங்க பார்த்தாலும் போலி மதம் இருந்த ஒரு காலம். ஆண்டவர் ஏற்படுத்தின பழையற்பாட்டில் இருக்கிற உண்மையான யூத மதமும் ஒரு போலி மதமாக, மனுஷ மய மதமாக போன ஒரு காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மலை மேல நின்று ஒரு ஒரு நியூக்ளியர் பாம் தூக்கி போட்ட மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணார். அது வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் எல்லா போலி மதங்களையும் உருவம் காட்டி செதறடிக்கிற ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்துக்கு பேர் தான் அந்த பாம் தான் மலை பிரசங்கம்ன்ற ஒரு அற்புதமான பிரசங்கம், மிக சிறந்த பிரசங்கம். மத்தேயு 5-7 மூணு அதிகாரங்கள் முழு பழையற்பாடியும் புதிய ஏற்பாடியும் சுருக்கி உண்மையான மதம்னா என்னன்னு மூணு அதிகாரங்களை காட்டக்கூடிய ஞானம் அந்த அதிகாரங்களை பார்க்கலாம். நம்ம அதிசயமான ஒரு அதிகாரம், உண்மையான தேவனுக்கிட்ட போகிற வழி. ஆயிரக்கணக்கான வழிகள் பிசாசு ஏற்படுத்தி இருக்கும் போது உண்மையான தேவனுடைய வழி எதுன்னு நமக்கு அடையாளம் காட்டுகிற வழி. அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் இல்லவே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம 1.5 வருஷம் அந்த பிரசங்கத்தை படித்தோம், 70 sermons, 3 அதிகாரங்களில் அதை வசன வசனமாக நம்ம படித்திருக்கோம். இதுதான் காம்பாக்ட் தியாலஜி, இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ரே அப்படின்லாம். ஒரு மனுஷனை உருடுவி அவன் உள்ளுக்குள்ள என்னன்னு காட்டுறது மாத்திரம் இல்லை, போலி மதத்தை உருவம் காட்டக்கூடிய ஒரு இது, ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி போலி மதங்களை சிதறடிக்கக்கூடிய அந்த காலத்துல இருந்த யூத மதம் வேதத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்தின ஒரு மதம், போலி மதமா மாறிப்போச்சு, அந்த பரிசேயர்கள் மதமா மாறிப்போச்சு. அதை சிதறடிச்சது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்த எல்லா நூற்றாண்டும் எல்லா போலி மதங்களை கண்டு அடையாளம் கண்டு கொண்டது இந்த பிரசங்கத்தின் மூலமா. உங்களுக்கு தெரியுங்களா, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வஞ்சனையிலிருந்து வெளிவந்து பரலோக வழிக்கு நடக்க வைத்தது இந்த பிரசங்கம் தான். இந்த பிரசங்கம் தான் சீர்திருத்தத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த ரிஃபார்மர்ஸ் ஜான் விக்லோஃபும் சரி, மார்ட்டின் லூத்தர், கேல்வின் எல்லாம் இந்த பிரசங்கத்தை படித்து இந்த ரோமன் கேத்தலிக் சபையை பார்த்தா இந்த பிரசங்கத்துக்கும் ரோமன் கேத்தலிக் சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான். இந்த பிரசங்கம் சொல்லுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இந்த போப்புக்களை அகங்காரமோ இவங்களுடைய செழிப்போ இவங்களுடைய பண ஆசையும் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்களுக்கும் இயேசு மதமே இது இல்லைன்னு அடையாளம் கண்டது மலை பிரசங்கத்தினால தான். இட்ஸ் அ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் இல்லைங்களா. ஒரு சபையோ ஒரு மதமோ பிசாசுகிட்ட இருந்து வந்ததா ஆண்டவர்கிட்ட வந்ததா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மலை பிரசங்கத்துக்கிட்ட வாங்க, மலை பிரசங்கத்துக்கிட்ட தான் கோல்டு உரசி பாருங்க. எந்த அளவுக்கு மலை பிரசங்கத்துக்கு எட்டி நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையான கடவுளுடைய வழியில நம்ம அதுதான் நம்ம இந்த லேவியராமத்தில் நம்ம படித்து வருகிறோம். ஆராதனையுடைய கொள்கைகள், லேவியராமம் 10வது அதிகாரத்தில் தேவனுடைய மகிமைக்கு மகிமை கொலைக்கப்படுதே, தேவனுடைய ஆராதனை கொலைக்கப்படுதே, ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்பட்டு அழிவின் பாதையில் இருக்கிறாங்களேன்ற ஒரு பாரத்தோடு தான் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற மெகா பெந்தகோஸ்து சர்ச் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ விரோதமாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி வருகிறோம். அதை வந்து அந்த டாப்பிக்கை இன்னைக்கோடு நான் முடிக்கணும்னு பார்க்குறேன். நம்ம தொடரணுமே லேவியராமம், இதுக்காக நம்ம வரவே இல்லை. திடீர்னு இங்கே விழுந்துட்டோம் டக்குன்னு. அதை இந்த அதிகாரத்தில் இன்னைக்கு 3 காரியம் நான் பண்ணணும்னு பார்க்குறேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஏதாவது எந்த ஆஃபீஸ்லேயும் ஒரு சல்யூஷனை நம்ம காட்டணும்னா, ஒரு விடையை காட்டணுன்னா, முதலாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு வாங்க. இதுதான் ப்ராப்ளம், ஓகே? அந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சல்யூஷன், இதுதான் சல்யூஷன். அந்த சல்யூஷனை போட்டால் என்ன நன்மைகள் வரும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சல்யூஷன், பெனிஃபிட்ஸ், அதை தான் இன்னைக்கு தலைப்பாக நம்ம செய்ய போகிறோம். 2000 years ago when the whole world globally was being deceived by false religions, even the true religion of the Old Testament was corrupted, so corrupted it was no more a true religion. That time, 2000 years ago, the Lord Jesus Christ stood on a mountain and he kind of cast a nuclear bomb on this world. And that bomb shattered, not only that day false religion, but continues to shatter all the false religions in the world. And that bomb is the Sermon on the Mount. It is the greatest sermon recorded in Matthew chapter 5 to 7, three chapters. It kind of summarizes the entire Old Testament and the New Testament and gives us the essence of true religion in just three chapters. It's the marvelous mind of Christ. It shows the true way of God, right? No sermon like that. If you were there, I think some of you joined very late, but we have spent 1.5 years in just those three chapters. I just counted 70 sermons, okay, on the Sermon on the Mount, verse by verse. This is compact theology. This is kind of a spiritual X-ray that completely exposes a man. Nobody can stand before that mountain and not be exposed. Not only it exposes a man, it exposes every false religion. It's like a nuclear bomb that shatters every false religion. It shattered the old Jewish religion and continues to shatter all false religion. One of the important things that played in the Reformation was the Sermon on the Mount. Do you know John Wycliffe or Martin Luther or Calvin, when they read the Sermon on the Mount and when they looked at this Roman Catholic Church, these popes, their arrogance, their worldly pride, their prosperity, the Sermon on the Mount says, blessed are the poor in the spirit. What are these guys doing? They realized this is not the religion of Jesus Christ. Right? It kind of exposed them. And it continues to expose today. And if you want to, this is kind of a gold standard. If you want to compare any system, whether it comes from God or whether it comes from devil, you'll have to compare it with this gold standard. Bring it as much as a church or a system is closer to the Sermon on the Mount. Right? The truths taught in the Sermon on the Mount, they are in the right path. Right? As much as they are deviated, they are in the path of the devil. In our study of Leviticus 10, we've been studying the principles of true, acceptable worship. And not with any malice or any kind of evil intent to accuse anybody, but with a true desire to see the glory of God, with a true desire, with a burden that the worship of God is corrupted in this way. I was a burden for souls. I was constrained to speak about how the wrong things that happen in a mega Pentecostal church today. Okay? And I want to conclude this topic because that was not our focus. We wanted to study Leviticus. We never wanted to study Pentecostalism. But we stumbled across that when we saw this chapter, the principles. I want to do three things today. Any problem in any office, right? If you want to present a problem, this is the proper structure. You present a problem statement. This is the problem. And then you present a solution. And then you talk about the benefits of that solution. And that's what I'm going to do today. Okay, modalla namma indha problem statement paakuvom. Enna prachana? Yenga neenga pesuringa? Naanga sandhosama irukrome, valandukittu irukrome, periya sabaiya irukrome. Neenga yaar ya? Appala sila per nee yaar adala pesuradhukku? அப்படியெல்லாம் இன்னும் கமெண்ட்ஸ் சில பேர் கேஸ் போட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க எங்களுக்கு மன உளைச்சலன்னு ஏற்பட்டிருக்கிற கேஸை போட்டாங்கன்னா நான் கேஸை போடுவேன் என்ன பைபிள் அடிப்படையில் இந்த எல்லா வெந்தகோஸ் சபை மேலேயும் இப்போ கேஸ் போடணும் நம்ம நமக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க வேதத்தை கொலைச்சி ஆராதனையை கொலைச்சி எல்லாருக்கும் விரோதமாக கேஸை போடணும் நம்ம பாருங்கள் இவங்களை ஏன் எங்களை தனியாக விட்டுருங்களேன் என்ன எங்களுக்கு முன்னாலாம் நீங்களாம் யார் ஒருவேளை அவங்க கேட்கலாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன ரெண்டு ப்ராப்ளம்ஸ் ஒன்று அவங்க போலியான ஆராதனை செய்கிறவர்கள் அவங்களுடைய போலி மதம் அவங்கள நரகத்துக்கு தான் கொண்டு போகுது ரெண்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சும்மா சொல்லிடுறது இல்லை எந்த அடிப்படையில் சொல்கிற நீ யார் அது சொல்கிறதுக்குன்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா வேத அதிகாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு வந்தோம் என்ன அவங்க போலி ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போய் நாலு நம்ம எடுத்த நாலு பிரசங்கம் லேவிய ராமத்தில் கேட்டோம்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும் அதில் சொல்லுகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை முறைமைகளை எல்லாத்தையும் குலைக்கிற ஒரு ஆராதனை முறை மூணு எச்சரிக்கைகளை நம்ம பார்த்தோம் நாகா பபியோ ஆண்டவர் சாவடிச்சு என்ன சொல்கிறாரு என்னுடைய ஆராதனை நான் சொல்கிறபடி தான் இருக்கணும் ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அன்ரெகுலேட்டட் அவங்களுடைய வர்ஷிப் அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்யறது அந்நிய அக்கினியை செலுத்துறது அந்த அப்படி செலுத்தும் போது நடக்கிற விபரீதங்களை நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் பழைய ஏற்பாடுலாம் ரெண்டாவது எச்சரிக்கை அவங்களுடைய அடக்கத்தின் மூலமா தேவன் தான் ஆராதனைக்கு மையமா இருக்கணும் மனித மயம் ஆராதனை பெரிய விபரீதங்களை கொண்டு வரும் அதை நம்ம பார்த்து நம்ம பார்த்தோம். மூணாவது எச்சரிக்கை என்ன? கடவுள் முழு மனதோடு நம்மளை அவர் ஆராதிக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதை நிராகரித்து தேவனை மனதோடு நம்ம ஆராதிக்காத போது, மனதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆராதிக்கும் போது நம்ம கடவுளை ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கல, பிசாசுகளை நாம் வரவேற்கிறோம். ரொம்ப ஆபத்து. பிசாசின் உபதேசங்களுக்கு நம்ம மனதை திறந்து விடுகிறோம். கடவுள் ஸ்ட்ரிக்டா ஆரோனை வந்து நீ குடிக்க கூடாதுன்னு இன்னைக்கு கூட படித்தோம். 10-11 ஏன் குடிக்க கூடாதுன்றாருன்னா ரெண்டு காரணம். நீ பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்திற்கும், சுத்தத்துக்கும் தீட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். பகுத்தறிவு இருக்கணும் உனக்கு ஆராதனையில். பகுத்தறிவு இல்லாம ஆராதனை செய்யவே கூடாது. ஏன் பகுத்தறிவு? அந்த பகுத்தறிவு தான் சத்தி அறிவு. பகுத்தறிவு இல்லாம சத்திய அறிவுக்கு ஒருவனும் வரவே முடியாது. அதுலேருந்தா எழுதி வச்சுக்கலாம், இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்ற அறிவு நமக்கு இல்லைன்னா சத்திய அறிவுல வரவே முடியாது. அவர் சொல்றாரு, அப்படி இருக்கும்போது தான் நீ என்ன பண்ண முடியும், நீ சத்திய அறிவுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க எல்லாம் போதிக்க முடியும் அப்படின்ற. ரோமர் 12 சொல்லுது நமக்கு இல்லைங்களா, புத்தி உள்ள ஆராதனை, நம்ம மனதை புதிதாக்குற ஆராதனை, கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை பகுத்தறியத்தக்க ஆராதனையா இருக்கும். புத்தி இல்லாத ஆராதனை தான் நம்ம ஊர்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த பகுத்தறிவும் இல்லை. இதுக்கு முன்பதாக ஒரு கூட்ட வெறின்னுவாங்க, மாப் ஹிஸ்டீரியா. அப்படியே கூட்டமா இருந்தா ஒரு வெறி வரும் பாருங்க. நீங்கெல்லாம் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 100 இருந்தா 10 இருந்தா அப்படியே ஒரு வெறி வரும், கூட்ட வெறி. கூட்ட வெறி, அந்த பொலிட்டிக் கூட்டத்தெல்லாம் பார்க்கலாம், இது அப்படியே வாழ்க வாழ்கன்னு கூட்ட வெறி. அந்த கூட்ட வெறியில எல்லாரும் கைத்தட்டுறதும் ஆர்ப்பாட்டம் பண்றதும் ஒரு எக்ஸ்டசி, எமோஷனல் எக்ஸ்டசி. அந்நிய பாஷை பேசுறோம்னு ஆரம்ப காலத்துல செய், இப்பெல்லாம் குறைஞ்சி போய் இப்போ மியூசிக்கல் ஹிப்னாட்டிசம்ல அவங்க போயிட்டாங்கன்னு பார்த்தோம். கிரிட்டிக்கல் திங்கிங்க, ஒரு சிந்தனை பகுத்தறிவை மந்தமாக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் திங்கிங் இல்லைங்களா, மியூசிக்கல் மெனிப்புலேஷன் நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு தப்பான ஐடியாஸை மனதில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதற்கு சாதகமான ஒரு இது காரியத்தை ஏற்படுத்திட்டு தான் அவங்க ஆராதனை நடக்கிறது. எந்த யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது. ஒரு கல்ச்சர் குவஸ்டினே அங்கே பண்ணவே கூடாது. அப்படி ஒரு கலாச்சாரம், எல்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஆராதனை பகுத்தறிவில்லாத ஆராதனை. அந்த ஆராதனையில் கலந்துக்கிற எந்த மக்களும் சத்திய அறிவை அடைய முடியாமல் போயிடுவான். என்ன ஆபத்து பாருங்களேன். இன்னைக்கு நடந்த பெத்தல் ஏஜி சர்ச்சு ஆராதனையை நான் பார்த்தேன். கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, 40 ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், 40 ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். என்ன நடக்குது, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஆரம்பத்திலேயே காமிச்சிடுறாங்க. 3 கிட்டார் வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக் கிட்டார். அப்புறம் முன்னாடி ஒருத்தர் ட்ரம்ஸில் உச்ச ஸ்தாயில் அடிக்கிறார். அவர் அப்படியே மறந்து மெய் மறந்து அடிக்கிறார். ஒரு அழகான க்யூட் ஒரு பொண்ணு அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு சின்ன வாலிப பையன், அங்கே ஒரு குயர். 40 நடத்துகிறாங்க. பாட்டு என்ன பாட்டு, இறையல்ல அப்படியே பகுத்தறிகிற பாட்டா. பாட்டை கேளுங்களேன், மிரக்கிள் ஆஃப்டர் மிரக்கிள், ஹியர் இட் கம்ஸ், get ready for another one, here it comes, here it comes, here it comes. அதே தான் திருப்பி திருப்பி, here it comes, here it comes. அற்புதத்துக்கு மேல அற்புதம், இதோ வருகிறது, இதோ வருகிறது, இதோ வருகிறது. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண இன்னொரு பாட்டு வருது, சங்கிலிகளை உடைத்தவர், உயிரோடு எழுப்பினவர், மீண்டும் செய்கிறார், மீண்டும் செய்கிறார், மீண்டும் 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 மீண்டும். அதான் பாட்டு, அதே தான் பாட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு நடந்த பாட்டு. இந்த ஆராதனையில பகுத்தறிவு இருக்கிறதா? இந்த ஆராதனை ஒன்றும் இல்லை. அது ஏன் ரிப்பிட்டிட்டிவா சொல்கிறாங்கன்னா, அந்த ரிப்பிட்டிட்டிவா சொல்ல சொல்ல அது ஆட்டோ சஜஸ்டிவ் ஹிப்னாட்டிக் டெக்னிக். ஒரு ஒரு தற்காலிக உணர்ச்சி பரவசத்தை ஏற்படுத்தி விட்டு மக்களுடைய மூளையை மந்தமாக்கி விட்டு ஆழமான பகுத்தறிவு சத்திய அறிவு இல்லாமல் அவங்கள மந்தமாக்கணும். அதுக்கு தான் அது நடக்குது. ஓகே, நவ் let's look at the first the problem statement. I said we'll look at 3 things, right? First, the problem statement. What is the problem statement? The Pentecostals may say, we are happy, we are the biggest group, who are you to talk about us, leave us alone, why are you pointing out our mistakes? I have 2 problem statements, right? One is, Pentecostals are false worshipers. Number 2, their false religion will only take them to hell. Okay, I have to substantiate this. I can't just say this, right? I have to substantiate from the word of God. Why do I say, first of all, they are false worshippers? If you hear the sermon that, four sermons that we preached on the Leviticus 10, I think it must be very clear. They violate all the principles of acceptable worship. The first principle we saw, Nahab and Abihu, God killed them to say that my worship should be regulated. It should be as I have commanded. Their worship is unregulated. God says there will be terrible consequences if you participate in unregulated worship. And then second warning, by their funeral, God said, my worship has to be God-centered. I should be the center of my worship. We saw that their worship is all man-centered. Right? God is not the center. And there are terrible consequences of that. The third warning is, my worship should be conducted with all your mind. You should worship the Lord with all your mind. When you switch off your mind, you don't worship the living God. You actually invite demons. You actually open up your mind to get planted the doctrines of demons. God strictly commanded Aaron, if you look at verse 10 and 11, he commands Aaron not to drink. Why? Two reasons. One, you should have the discernment, right? You should know between the holy and the unholy, clean and unclean. Why? Because it is only the attribute of discernment that will lead you to the accurate knowledge of truth. Without discernment, you can never have the knowledge of truth. Right? He says, look at that, verse 11, he says, you should know the difference. You should have the discernment so that you will be able to know the truth and teach the people of Israel. Biblical worship is a reasonable worship, Romans 12, right? Which actually renews our mind so that we may be able to discernment, good and acceptable and the perfect will of God. I've been attempting to show that Pentecostal worship has no discernment, right? Earlier it was all mob hysteria, clapping and the emotional mob atmosphere, and it was all tongues and ecstasy, all that was there, and now that's kind of reduced because it's leading to all kinds of problems. Now it is more of a musical concert hypnotism. That's what goes on. And all this creates a conducive atmosphere to plant the doctrines of demons into people's minds without any discernment. Right? There is a culture of blind acceptance. Whatever the preacher says, you accept. Whether it's there in the Bible or no. Today I was, you know, watching Bethel AG Church because I'm preaching on this. I need an illustration, right? 40 minutes praise and worship. First, what they show is the three guys with the electric guitar standing there. The guy in drums, you know, you can't beat him, right? He was actually, you know, banging his head on the drums. Oh, he was so enthusiastic. And he was just going on, young guy. And there was a cute girl standing this side, a cute boy standing this side, and there was a choir, 40 minutes. And you know the great songs of faith they were singing? There is one song, Miracle After Miracle. Here it comes. Get ready for another one. Here it comes. Here it comes. Here it comes. It goes on. Here it comes. Another song. Next song. He broke the chains. He rose the dead. He will do it again. He will again. He will do it again. Again and again and again and again and again. It all goes on like this. Again and again. Is this worship with discernment? Will nobody ask these people? Will nobody teach these people? This is nothing but a repetitive phases of auto-hypnotic suggestion, auto-suggestion. It's a hypnotic technique. You keep telling repetitive things. You lull the minds of people. You kind of make the minds of people numb so that they're not critically thinking. That's what they do for 40 minutes and then the preacher comes. Okay, the second problem. ரெண்டாவது பிரச்சனை என்னங்க? போலி ஆராதனை செய்கிறவர்கள் ரெண்டாவது பிரச்சனை என்ன? நான் தைரியமா ஏன் சொல்றேன் இந்த போலி மதத்தில் இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு? எந்த அதிகாரத்தில் பேசுறீங்க நீங்க? வேத அதிகாரத்தில் தான். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? எதுல எங்க டெஸ்ட் பண்ணணும்? மலப்பிரசங்கத்தில் தானே டெஸ்ட் பண்ணணும். மலப்பிரசங்கத்தில் தானே அந்த டெஸ்ட்டுக்கு நிற்பாங்களா? மலப்பிரசங்கம் உள்ள என்ன இருக்கணும், வெளியில என்ன இருக்கணும்னு காமிச்சது. உள்ள என்ன இருக்கணும்? மலப்பிரசங்கம் ஒன்னுல இருந்து பத்து நான் வேகமா சொல்றேன், நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எட்டு குணாதிசயங்கள் சொன்னார் ஆண்டவர் இல்லைங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவங்க தான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றாங்க, இதை பத்தி ஒன்றும் பேச மாட்டாங்க. என்ன எட்டு குணாதிசயங்கள்? இதுதான் உண்மையா மறுஜன்மம் நடந்த ஒரு பிள்ளைக்குள்ள இருக்கும். இதுதான் உண்மையான மதத்தில் இருக்கிற தேவ ராஜ்யத்தின் பிள்ளையுடைய குணாதிசயம். உண்மையான ஆவிக்குரிய தன்மை, பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற குணம் இதுதான். என்ன மறுஜன்மம் அடைந்த தேவ ராஜ்யத்துக்கு புள்ள இருக்கிற குணம் என்ன? இதுதான் பரலோக ஏணி. வாட்சன் சொன்னார், எந்த சிஸ்டம் ஒரு மக்களுக்குள்ள இது ஏற்படுத்தலையோ அது பிசாசுடைய சிஸ்டம். அது பாருங்களேன் என்னங்க அந்த குணம். நம்ம ஒன்னன்னா பார்த்தா நேரம் ஆயிடும். மூணு அண்டி சொல்றேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது தான். அவங்க யாருக்கு ஆவியில் எளிமை இருக்கோ அவங்க தான் என் தேவ ராஜ்யத்துக்கு போறவங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக பாதையில படியா போகணும். முதல் படி, இந்த படியை எடுத்து வச்சுட்டோம்னா போயிடலாங்க. முதல் படி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நம்மள மாதிரி பாவி காண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கடவுள் ஏற்படுத்துகிற முதல் குணம் என்னங்க? என்ன முதல்ல ஏற்படுத்து? நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரத்தை அவர் உணர்த்தி. நம்ம எவ்வளோ பிச்சைக்காரங்க, எவ்வளோதான் நமக்கு வசதி இருந்து பணம் இருந்தாலும் ஆவிக்குரிய தேவை எவ்வளோ இருக்குன்னு ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னு வருது பாருங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதுதான் முதல் குணம், முதல் பரலோக படி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இந்த பெந்தகோஸ்து மக்கள், எந்த மக்கள் தேவ வசனத்தை புரட்டி ஆத்துமாக்கள் அந்த முதல் படியை எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அவங்களுடைய முதல் பி ஆட்டிடியூட் என்னங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், வசதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சுகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் அவங்களுடைய பி ஆட்டிடியூட். ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களா மாத்தணும்னு பார்க்கிறார், வசதி உள்ளவர்களா மாத்தணும்னு பார்க்கிறார். அவங்களுடைய ஃபெல்ட் நீட்ஸ்க்கு அவங்க உணர்ற தேவைகளையே அப்பீல் பண்ணி. லூக்கா 6:24 ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமா இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோன்றாரு. இவங்க என்ன ஆசீர்வாதம்ன்றாங்களே? கம்ப்ளீட்டா கடவுளுடைய வழியே புரட்டி போட்டு பொருளாதாரத்திலேயே மக்களை வயப்படுத்தி முதல் குணம் இல்லாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்தின் முதல் குணம் வளராதபடிக்கு அவங்களை குருடாக்குற வழி இருக்கு பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதுக்கு துயரம்? ஆமாங்க, அவங்க ரொம்ப அழுது ஜபம் பண்ற, அதுவா துயரம்? அழுது எதுக்கு ஜபம் பண்றோம்? ஐயோ மூணு குழந்தை வேணும்னு, இன்னும் ரெண்டு தான் இருக்குது, இன்னொரு குழந்தைக்காக ஜபம் பண்றேன். அதான் ஜபம். கடல்லாம் தீர்ணும், இதுக்கு பெரிய காரை வாங்கணும், அதான் ஜபம். அப்படியே ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் ரொம்ப கேட்டு நாலு கார் கொடுப்பார். அதான் ஜபம். கண்ணீரோடு அவங்க பண்ணுறது. பெந்தகோஸ்துடைய பி ஆட்டிடியூட் என்ன? சந்தோஷம் உள்ளவர்கள், சிரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாவத்தை பற்றி எங்கே போதிக்கிறாங்க? இதயத்தை இதயத்தை ஆராய்ஞ்சி பார்க்கணும்னு இல்லை. அப்போ பாரு சிரிப்பு 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 தான். அங்கே இருக்கிற பிரசங்கி ஒரு ஸ்டூபிடிட்டிக்கு ஒரு அளவு வேணும், ஒரு முட்டாள்தனத்துக்கும் ஒரு அளவு வேணும். ஒரு காமெடியனாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க சினிமாலலாம். இவரு காமெடியா பண்றாரா, அது காமெடி பண்ணிட்டாராம், அதுக்கு எல்லாரும் சிரிக்கணும், இல்லைன்னா எல்லாரும் கை தட்டணும். இவரே சிரிச்சுக்குவார், சிரிப்பே வராது. காமெடி சிரிச்சு சிரிச்சு மக்களை ஏமாத்துற ஒரு காமெடியன்ஸ். நல்ல சாம நல்லா சிரிக்க வச்சு கை தட்டணும். ஜபத்துல பாருங்க, கடவுள் உங்களை சுகம் கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யம் ஆக்குறாரு. எங்கங்க நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு இந்த பிரசங்கி பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணி மக்களை மனம் திரும்பும்படிக்கு பிரசங்கம் பண்ணி பாவத்தினுடைய கோரத்தை விளக்கி பாவத்துக்காக துயரப்படணும்னு சொல்லி கொடுக்குற எங்கேயாவது ஒரு பிரசங்கத்தை காட்டுங்களேன். எப்ப பார் கை தட்டுறது, டான்ஸ் ஆடுறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாருக்கு ஆவியில் எளிமை உள்ள இருக்கிறாங்களோ, யாருக்கு பாவத்துக்காக துயரப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு ஆவியானவர் கொடுக்குற அடுத்த கனி சாந்தமாக இருப்பாங்க. அவங்க மற்றவர் மனிதர்கள்கிட்டையும் தேவன்கிட்டையும் சாந்தமாக நடந்துக்குவாங்க. நடந்துக்கிறாங்களா சாந்தமாக? யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், அவங்க அந்த பாஸ்டர் ரொம்ப சாந்தம். ஒரு வாட்டி ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் பாருங்க, ஒரு நீங்கள் இப்படி தப்பாக சொல்லிட்டீங்களே பைபிள்லன்னு, ஐயோயோ அவர் முகத்தை பார்க்கணுமே, ஐயோ அப்படியே முறைச்சி பார்த்தாருங்க, என்ன பிரசங்கத்துலலாம் பிடிச்சி என்னத்தாங்க திட்டுறாரு. தான் அவங்க சாந்தம். அவங்கள பற்றி ஏதாவது ஒரு கேள்வி பார்க்கறதுக்கு சாந்தமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது ஏதாவது தப்புன்னு சொல்லிடுங்களேன். அவங்க சொல்கிறது ஏதாவது மிக ரஃபாக இருப்பாங்க. தேவன்கிட்ட சாந்தமாக இருக்கிறாங்களா, ஆண்டவர்கிட்டையும் சாந்தமாக இருக்கிறதுல. ஆண்டவரே கட்டளை கொடுக்குறாங்க. அவங்க ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணுறாங்களா, ஆண்டவர் திட்டுறாங்களான்னு கூட சந்தேகமாக இருக்கும் சில நேரங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட திட்டுறாங்களா, ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுறாங்களா அப்படின்னு இருக்கும். அப்படியே போட்டு அடிக்கிறதுன்னா கத்துறதுன்னா என்ன இது சாந்த குணம், எங்க இதான் சாந்த குணம்? பாகால் ஆராதனை பண்றவங்க தானே அப்படிலாம் குதிச்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், பிசாசுகிட்டயும் அவங்க சாந்தமா இல்லை. பிசாசுகளை கட்டளை எடுக்கிறோம், சபிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். பேதுரு சொன்னார், மைக்கேல் தேவதூதனே பிசாசை கடிந்து, தேவன் உன்னை கடிந்து கொள்ட்டோம்னு சொல்லிட்டாரு. இவங்க புத்தி இல்லாத மிருகங்களை போல பிசாசுகளை கடிந்து கொள்றாங்கன்னு திட்டுறாரு பேதுரு. மற்ற குணாதிசயங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது மூணு பாருங்களேன், இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆப்போசிட். எங்க நிக்கிறாங்க உள்ளுக்குள்ள இது குணங்கள் இருக்கா? ஆவியில் எளிமை யாராவது பார்க்க முடியுமா? சாந்த குணம் பார்க்க முடியுது? பாவத்துக்கு துயரப்படுது? இது இல்லைன்னா உள்ளுக்குள்ள வெளியில எவ்வளவு நாடகம் போட்டுடலாங்களே, உள்ளுக்குள்ள இது இல்லைன்னா அது உண்மையான மதமே இல்லைங்க. ஸோ இஃப் லெட்ஸ் டெஸ்ட் தெம் ஃபார் இன்டர்னல் அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஹவு கேன் வி போல்ட்லி சே தட் தே ஆர் அ ஃபால்ஸ் ரிலிஜன், ரைட்? அண்ட் தேர் அ ஃபால்ஸ் ரிலிஜன் தட் லீட் டு ஹெல். நம்பர் ஒன், ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட். கேன் வி டெஸ்ட் இட் வித் த கோல்ட், வித் த கோல்ட் ஆஃப் த சர்மன் ஆஃப் த மவுண்ட். த சர்மன் ஆன் த மவுண்ட் சாப்டர் ஒன், சாப்டர் ஃபைவ், வர்ஸ் 1-10, இட் லிஸ்ட் த 8 பியூட்டிஃபுல் பீஹாட்டிடியூட்ஸ், த ட்ரேட்ஸ் ஆஃப் அ கிங்டம் சைல்ட். This is the sign, internal sign of every true religion. If you, a religion doesn't develop these signs in you, you are in the devil's system. These are the 8 signs the Lord says. Blessed are the poor in spirit. Why? For theirs is the kingdom of God, nobody else. It is there. People may say, I'm going to go to heaven, but it is these people who will go to heaven. It is theirs. Blessed are those who mourn, for they shall be comforted. Blessed are those who meek, who are meek, for they shall inherit the kingdom. The first step to enter heaven, and heaven has steps, right? Watson said, it's the first, the ladder to heaven are these 8 beatitudes. The first step for you to enter heaven is becoming poor in spirit, right? As soon as you take that step, it means that you are saved, poor in spirit. Then you become, you mourn for your sin, you become meek, and then you become hunger and thirsting for righteousness. All that comes in. If you take, what have these Pentecostals done? They have twisted the word of God so much and never allow souls to take that first step by their prosperity teaching. Their beatitude, you know what it is? Blessed are those who are rich. Blessed are those who are healthy. That's what their beatitude is, right? Blessed are those who are prosperous, appealing to the felt needs of people. Luke 2:24, the Lord says, Woe unto you who are rich. They completely distort the way of God and never allow souls to even take the first step into the kingdom path. This is how they do it. Blessed are the next beatitude. Blessed are those who mourn. Oh, do you see mourning them? Do you see any preacher talking about the horror of sin and telling them the depravity, telling them that we should mourn for sin? Oh, no, 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 it's all laughing. The stupidity and the foolishness, the frivolity of their preaching, you know. Sometimes they don't even qualify to be comedians, but it's always laughing. Have you seen? Always smiling. There's no seriousness, you know. I'm not saying every time, always. And the jokes that, you know, I never feel like laughing, but that fellow keeps laughing. And if people don't respond, he says, clap. Blessed are those who laugh. There's no mourning for sin. Nobody preaches mourning. It's all clapping, clapping. And then if you are meek and if you are poor in spirit and if you are mourning for your sin, the grace produces another beautiful beatitude in you. It is meekness. Blessed are those who are meek, right? All the rough edges of your heart are all smoothened by grace. By your mourning and by your poor in spirit, then you become meek with God. You become meek and submissive with God. You become meek with people. But do you see them meek? Yeah, the pastor is very humble pastor. But you know, once I asked him one question. I asked him, what you preached is not in the Bible. Oh, he became so rude with me. Staring at me every time in the sermon, and how can you question the anointed of God? Although you see their meekness when you confront them. There'll be meekness when you are good to them. Okay? You see whether they have meekness when you confront them with the scripture. Right? You tell them they are wrong. They are not even meek with God. Sometimes you wonder when they are praying whether they are actually praying or scolding God. Have you sensed that? Is this prayer or what? You know, the aggressiveness and the tone and the words they use and the way they say it. It's like, you know, fighting with God. There's meekness. They're not even meek with the devil. Right? They curse devil. They abuse devil. And they cast out devil. Peter says, Michael, even the great Michael, archangel, did not rebuke the devil but asked God to rebuke. But these false prophets, like senseless animals, rebuke the demons. I can go on with other beatitudes. Do you see they have hunger and thirst for righteousness? Oh, nay, no. They have hunger and thirst for prosperity, career, promotion, blessing. No hunger and thirst for righteousness. Look at the tone of their preaching. Right? There's no poor in spirit. I'm telling you, just to give you some examples, okay? You need to recognize this. We are God's children and we are the small gods, Bible says, and I am going to say that the heaven is going to open and the blessings are going to pour on your head, on your house, on your career, on your job. That's how it goes on, right? It goes on, and as if this guy is the sovereign God, sovereign guy commanding God to pour out blessing. Is this meekness? Oh, you don't have any kind of critical analysis. You look at the contents they take. You know, I have analyzed a lot of contents, right? I don't speak just like that. It's all low. Most of their principles don't come from the Bible. It comes from the self-help, self-motivation, marketing books, emotional anecdotes, motivational dialogues, stories, incidents. They don't teach how to be poor in spirit, how to mourn, how to be meek. It's all just do it. Believe in it. Never give up. Look at the sermon titles. The stamina, victory, success. Those are the sermon titles. Every day is a new opportunity. The best is yet to come. That's what goes on there. And all these never create these 8 beatitudes. Okay? இதெல்லாம் அந்த பிரசங்கத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க டோனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்க தலைப்பெல்லாம் அவர் சொல்லுது நம்ம தேவர்கள்னு வேதம் சொல்லுதான் அவங்க பைபிளில் தேவர்கள் தேவன் நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக பண்ணும்போது நம்ம குட்டி கடவுளுக்கலாம் நமக்கும் வாயில பேசி வரவழைக்கிற அதிகாரம் இருக்கிறதா அதனாலே இவங்க என்ன சொல்றாங்க நான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன் தேவன் வானங்களை திறந்து உங்க குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டு மேல் ஆசீர்வாதம் உங்க வேலையின் மேல் ஆசீர்வாதம் இவர் கட்டளை இறையாண்மை தேவன் கட்டளை எடுத்துதான் சாந்த குணமா உங்களுக்கு இதான் தேவனுக்கு சாந்தமா இருக்கிறதா இதுவா மதம் இது கடவுள் மதமா இது யோசிச்சு பாருங்க இதுவா நான் அவங்க சொல்ற கொள்கைகள்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனா அதெல்லாம் வந்ததெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் மோட்டிவேஷனல் மார்க்கெட்டிங்கு புக்ஸ்ல இருந்துங்க உணர்ச்சி வசமான கதைகள் ஊக்கப்படுத்துகிற டைலாக்ஸ் கைத்தட்ட வைக்கிற அப்படியே மெய் மறக்கிற இது எதுவுமே ஆவியில் எளிமையோ துயரப்படுகிறதோ நீதியின் மேல பசித்தாகுமோ எங்க நீதியின் மேல பசித்தாகும் இருக்காங்க எல்லாம் உலக காரியங்கள் மேலதான் பசித்தாகும் நீதியில வளரணும்னு எங்க இருக்கு சர்மன் டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்க ஆவியில் மேல் சாந்த குணம் இல்ல நாம் செய்வோம் நம்புங்கள் ஸ்டாமினா வெற்றி அதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் புது சந்தர்ப்பங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் வருது இதுதான் இது என்ன பண்ணுது இதெல்லாம் ஆவியில் எளிமையை ஏற்படுத்துறது இல்லை நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்துது சுயத்து பெருமை அதிகப்படுத்துது இல்லைங்களா பார்த்து மேல துயரம் இல்லை நம்ம ரொம்ப தேவர்கள் மாதிரி நம்மளை நினைக்க வைக்குது என்ன சொல்வது நான் ஓகே இதுதான் உள்ள இது சொல்லிட்டே போலாம் உள்ள உங்க டெஸ்ட் ஃபெயில் ஆகுறாங்கன்னு உன்னால பார்க்க முடியுதா 8 குணங்களை பார்க்க முடியுதா இல்லை முடியவே முடியாது அவங்களுடைய பிரசங்கம் முறையே அப்படித்தான் வெளியிலையாவது பாஸ் பண்றாங்களா பார்ப்போமா வெளியில மத்தேயு அதே 5:13 இருந்து 14 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு இந்த 8 குணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா உலகத்துல நீங்க எப்படி இருப்பீங்க உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருப்பீங்க உங்களுடைய நற்கிரியைகள்னால தேவன் மகிமைப்படுவார் இவங்க உப்பாக வெளிச்சமாகவா இருக்கிறாங்க புறமதஸ்தர்களை கேட்டு பாருங்க இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க தேவனுடைய நாமம் ரொம்ப தூஷிக்கப்படுகிறது அவங்கனால கவர்மெண்ட் அரசாங்கமே கிறிஸ்தவத்துக்கு பல விதங்களில் விரோதமாக போகிறது அவங்களால எல்லா பொருளாசை உலக ஆசையினால பணத்தை கொடுத்தா மணி மைண்டட் ஸ்கேண்டல்ஸ் எத்தனை பணம் 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 எத்தனை பேரை உதவியற்ற நிலையில உடம்பு சரியில்லாதவர்களை மருந்து எடுக்க விடாம சாகடிச்சவங்க எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் உடம்பு சரியாவல, இவங்க ஜெபம் பண்ணி சரியாவலன்னு சொல்லி அவங்கள ஆத்மீக விதத்தில் விசுவாச ஊனப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசம் இல்லை அவங்களுக்கு, அதனால தான் சரியாவல. இவருக்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு தான் விசுவாசம் இல்லை. எத்தனை இதுவா உப்பு மக்களை பொருளை காமிச்சு, பொருளாசையை காமிச்சு, மதமாற்றம் செஞ்சு, ஞானஸ்தானம் கொடுத்து, உண்மையான காஸ்பலை சொல்லாமல் இதுவா உப்போம் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு, வெளிச்சம் சத்திய வெளிச்சத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் சொல்றார், இந்த மூமெண்ட் வேத வெளிச்சத்திற்கு எந்த பங்களிப்பும் அளிக்கல, வேதத்தை எவ்வளோ குலைக்கணுமோ புரட்டணுமோ புரட்டி இருக்கிறாங்க. இவங்களா வெளிச்சமோ உப்போம். மத்திய 5:17-20 வரைக்கும் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டே போவோம். ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றார். நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலே, அதை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றார். வானமும் பூமியும் ஒளிந்து, எவ்வளோ உயர்த்துறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேத வாக்கின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதுன்னாரு. அவ்வளோ உயர்த்தினாரே வேதத்தை தேவன் இல்லைங்களா. இந்த வேதத்தை உடைக்கிறவர்கள், இதில் இருக்க சிறிதானதை உடைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். வேதத்தினுடைய அதிகாரத்தை, வேதத்தினுடைய போதுமான தன்மையை இவங்களுக்கு ஆண்டவர் நேராக பேசுறாருன்னு சொல்லி வேதத்தையே குலைச்சி மக்களுக்கு வேதத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச கூட்டம் யாருங்க. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போக என்ற வார்த்தையை. எனக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், ஏன்பா பைபிள் படிக்க மாட்டேன், பைபிள்லாம் பழைய செத்த புக்கு, ஜீவனுள்ள தேவன் என்கிட்ட நேராக பேசும்போது எதுக்குங்க பழைய புக்கு செத்த புக்கு. இப்படி பண்ணது யாரு, இந்த கூட்டம் தானுங்க. மலைப்பிரசங்கத்தில் வெளியே பார்த்துட்டே போங்கள. இன்னும் 5:20 உங்களுடைய நீதி பரிசேயர் நீதியை விட அதிகம் ஆகணும்ன்றாரு. இருதய வேசித்தனத்தை பற்றி, இருதய கொலையை பற்றி பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் உதாரணம் கொடுக்கணுமா, இவங்களுடைய சத்ருக்களை இவங்க பேசுகிற விதம், இவங்களுடைய இதயத்தில் இருக்கிற கொலை எண்ணங்கள், எவ்வளோ பொறாமைகள், எவ்வளோ வெறுப்புகள், ஏமாற்றங்கள், வஞ்சனைகள், அவங்ககிட்ட காசு எப்படி பிடுங்கலான்னு எத்தனை பொய்யானைகள் இடுறாங்க. ஆணை இடாதே, வானத்திலையும் பூமியிலையும் எஸ் நோன்னு வெறும் பொய்யானைங்க தான் ஆண்டவருடைய பேரில், வெறும் பொய்யானைகள், ஸ்கேண்டல்ஸ் எத்தனை கடவுளுடைய நாமத்தில். அவங்களுடைய சாட்சிகளை எடுத்து பாருங்க. ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, 1000 சாட்சிகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம் ஹிஸ்டாரிக்கல், அது உண்மையா என்னன்னு. அதில் சொல்றாரு, 85% பாதி பொய்க இல்லைன்னா ஃபுல்லா பொய், இதான் பொய், ஒரு பொய் மூமெண்ட்டுங்க அது. ஓகே, வி ஆர் ட்ரஸ்டிங் தெம் யூனோ வித் த சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் வி சா தட் இன்டர்னல் தே ஃபெயில் த இன்டர்னல் டெஸ்ட். இட் நெவர் ப்ரொடியூசஸ் திஸ் 8 பியூட்டிஃபுல் பியாட்டிடியூட்ஸ் தட் ஆர் that belong to the kingdom child. What about their external signs? The Lord says, you will be the salt and the light for this world. Yeah. By your good works, they will glorify God in heaven. Are they salt in this world? Are they light? You just go and watch some of the impacts of the Pentecostal movement, how they are mocked by Gentiles. Their covetousness, their money scandals, and how many people have they mentally destroyed them. How many people have they allowed them to die in sickness without giving them proper medical aid? And how many people have they emotionally, wounded them by saying, because they don't have faith, they are not healed. What about light? Have they shed the light of God's word? If there is a system that has completely distorted the word of God and understanding and given its own meaning of all the terms, it is this movement, right? Are they the light of the world? And then the Lord in Matthew 5:17, look at what he says. He gives such importance to scripture, right? He says, he himself, I did not come to destroy the law, but to fulfill it. Assuredly, I say, heaven and earth will pass away, not a jot or not a tittle, by no means will pass away till all it's accomplished. Oh, the view, the eye view that Christ had of scripture, right? What have these people done? With their extra revelations, they have completely destroyed the sufficiency of the scripture, the authority of the scriptures. And I have a friend who says, okay, why are you not reading Bible, man? Oh, when God is speaking to you directly, right? Why do you need that dead book? That's what they have done. Does that stand? And then talk about the other attributes, right? Christ goes on and talks about heart murder, heart adultery, false oath, loving enemies. I can give you many examples, but how many of false oaths they take in the name of God? Christ said, say yes or no. No, in the name of God, I tell you. All lies, and the testimonies that they give week on week. Somebody tried to validate the historicity of 1,000 testimonies. They found 85% are half lies or full lies. Right? It's a lying group, people. Okay, 6th adhigaratha paapom. Todarndhu. பாருங்களே இதுக்கே நமக்கு நேரம் ஆகுது. இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னா நேரம் ஆகுது. 6th அதிகாரத்துல பார்ப்போமா அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு வெளியில என்ன சொல்ற 6th அதிகாரத்துல மத்தேயு, உங்களுடைய தர்ம காரியங்களை மனிதர்கள் காணும்படிக்கு செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அத இல்லைன்னா அப்படி செஞ்சீங்கன்னா இந்த பூமியில தான் ஒரு ரிவார்டு எல்லாம், பரலோகத்துல இருக்கிற தேவங்கிட்ட எந்த ரிவார்டும் உனக்கு கிடைக்க போறது. ஆகவே நீ ஒரு தர்ம காரியம் செய்தனா மாயக்கார்கள் மாதிரி தாரைய ஊதுவியாத, பப்ளிசிட்டி பண்ணாத. அவர்கள் மனிதர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அவங்களுடைய வெகுமதி இவங்க என்னங்க செய்யறது, இவங்க சிஸ்டமே என்னங்க பப்ளிசிட்டியில தாங்க ஓடுறது. ஓ மார்க்கெட்டிங், என்ன மார்க்கெட்டிங், வெறும் சோஷியல் சர்வீஸ் தான். ஓ அந்த பாஸ்டர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறாரு தெரியுங்களா, ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் நடத்துறாரு தெரியுங்களா, ஃப்ரீ ஸ்கூலு எல்லாருக்கும் கொடுக்குறாரு தெரியுங்களா, டொனேட் காசு கொடுங்க, டொனேட் கொடுங்க, அங்க கொடுக்குறாரு இங்க கொடுக்குறாரு, டொனேட் பண்ணுங்கன்னு ஒரு போர்டே இருக்கும் சர்ச்சுக்கு முன்னாடி. எல்லாம் பார்த்துருக்கீங்களா இத்தனை சர்ச்சுக்கு முன்னாடி என்னத்துக்கு அந்த போர்டு, சர்ச்சுக்கு முன்னாடி போர்டு, எத்தனை ஆர்ஃபனேஜ், எத்தனை பசங்க, எத்தனை இது, ஏன் பப்ளிசிட்டி, வரவங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுக்கணும்னு. இதான் மதம், இதான் இயேசு மதம். யோசிச்சு பாருங்க, அந்த ஆர்ஃபனேஜ் போய் பார்த்தா தானே தெரியும் இவங்க பணத்தெல்லாம் பாதி முக்கா வாயில முழுங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். ஹைலி பப்ளிசைஸ்ட், வெறும் விசிபிள், வெறும் மனுஷருடைய பார்வைக்கு செய்கிற ஒரு மதம். எல்லா மனுஷ பார்வைக்கு தான் ஒரு மணி ராக்கெட் இல்லைங்களா. பணம் 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 கொடுக்கணும், பணம் கொடுக்குறவங்க தான் அங்கே லீடர்ஸ். பணம் கொடுக்குறவங்க பேர் சொல்லி அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அருமையான பிரதர், அவங்க பேரெல்லாம் அப்படியே லிஸ்டில் வரும் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில். அதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு கொடுக்கறது ஆண்டவருக்கு தியாகமாக கொடுக்குறோம். அது பரலோகத்தில் எனக்கு வெகுமதி இருக்கணும்னு கொடுக்குறோன்னு இல்லை, ஊரில் பேர் வரணும். இதுதான் அந்த மதம். ஜபத்தை எடுத்து பார்ப்போம். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒன்று அடிக்கிறார். 5-14 வரைக்கும் ஜபத்தை சொல்கிறார். ஓங்க எப்போ பாரு ஜபங்க, வல்லமையின் ஜபம், விசுவாசத்தின் ஜபம், விடாமுயற்சியின் ஜபம், மற்றவர்களுக்காக ஜபம், இதெல்லாம் தலைப்புகள் அவர் கொடுத்தது. ஆனால் வேத ஜபம்னு இருக்காது. ஜபத்தை பற்றியே பேசுவாங்க. என்ன ஆண்டவர் ஜபம் எப்படி பண்ணோன்னு சொன்னாரு, அது என்ன சொன்னாரு, நமக்கெல்லாம் படித்தது ஞாபகம் இருக்கு. அதனால வேகமாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ணும்போது மாயக்காரர்கள் போல இருக்காதிங்க. என்ன பண்ணணும், அவர்கள் சந்தி வீதியில் நடுவில் நின்றுக்கிட்டு எல்லாரும் பார்க்கணும்னு ஜபம் பண்ணுவாங்க. எல்லாரும் பார்க்கணும், நாங்கள் ஜபம் பண்ணுறோம், 24 மணி நேரம் ஜபம் பண்ண, ஊரெல்லாம் தெரியணும். அவங்க வெகுமதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணும்போது ரூம்ல போய் பூட்டிட்டு ரகசியமா பிதா கிட்ட கேளு. ரகசியமா கேட்கிற தேவன் வெளிரங்கமா அவர் கொடுப்பார், கொடுப்பார் உங்களுக்கு வெகுமதி கொடுப்பார். என்ன நடக்குது, இவங்க மெஜாரிட்டி ரிலிஜன் ஆக்டிவிட்டி ஒண்ணுமே இருக்காது, ஜபம்னு தான் வச்சு ஓட்டுறது. என்ன ஜபம், ஆல் நைட் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். அதுவா மட்டும் யோசிச்சு பாருங்க, இயேசு அதுவா சொன்னார், பப்ளிக் ஷோ, பப்ளிக் ப்ரேயர். அதான் ஜபம் பண்ணும்போது சும்மாவா ஒரு ரூம்ல இருந்து ஒரு பில்டிங்ல இருந்து பண்றாங்களா, ஒரே கேட்கும் அந்த ஜபம். அந்த தெருவில் தாண்டி வீடு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பக்கத்துல எல்லாம் கேட்கும் அவங்க பண்ற ஜபம், ஊரெல்லாம் கேட்கணும். ஆண்டவர் சொன்னாரு, வெளியில யாருக்கும் தெரியாம பண்ணு, அறைய போட்டிக்கிட்டு பண்ணு. இல்லை இல்லை, அறைய திறந்து ஜனலை திறந்து ஒரே கேட்கணும். லவுட் ஸ்பீக்கரை கூட விட்டா பிஜேபிக்காரங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா அதையும் வச்சு பண்ணுவாங்க. எல்லாம் கூட்டமா எல்லாம் செய்யறது ஜபம் மாத்திரம் இல்லை, நீண்ட ஜபம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஏன் நீண்ட ஜபம், அவங்க வெறும் வாய் மாத்திரம் ஜபம் பண்ணாது, உடம்பே ஜபம் பண்ணும். பார்த்துருக்குறீங்களா, உடம்பெல்லாம் ஜபம் பண்ணும், முகலாம் சுழிச்சு, அப்படியே பாஷையெல்லாம் பேசி, அப்படியே உணர்ச்சி வச உடம்பெல்லாம், அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படியே ஊக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு. அதெல்லாம் பார்வைக்கு பண்ணுறதுங்க. ஏ கேமராவன் பக்கம் வரும், ஜபம் பண்ணுன்னு ஆரம்பிப்பாங்க, அடடட எலியா ஆயிடுவார் அவர், அப்படியே உடம்பெல்லாம் எலியா ஜபம் இருக்கும். எல்லாம் மனித பார்வைக்கு செய்யப்படுகிறது. ஆண்டவர் அப்படியா செய்ய சொன்னார் ஜபத்தை. என்னங்க சொல்றது, ஜபங்கள்லயும் நான் சொன்ன மாதிரி கடவுளை திட்டுற மாதிரி இருக்கும் அவங்க ஜபம். அந்த ஜபவுடைய மேட்டரை யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணணும். சரி ஜபம் தான் அப்படி பண்ற, அந்த முறை இப்படிதான் பண்ணோம்னாலும் அந்த முறையை விரோதமா பண்ற என்ன பண்ணணும்னு ஆண்டவர், வீண் வார்த்தைகளால் அலும்பாதீங்க, சொன்னதே சொல்லாதீங்க. அந்நியருங்க பண்ற மாதிரி, அந்நியருங்க அதிக வார்த்தைகளால் தேவன் கேட்குவாருன்னு சொல்லி அந்நியர்கள் பண்ற மாதிரி பண்ணாதீங்கன்றாரே. என்ன அந்நியர்கள் மாதிரி நம்ம செய்யக்கூடாது. என்ன அவங்க ஜபம்லாம், நான் சொன்ன மாதிரி அகேன் 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 அகேன், வீண் வார்த்தைகள் தானே அதெல்லாம். ஏன் வீண் வார்த்தைகள்ல ஜபமே பண்ணாது, பாட்டுக்கிட்டே இருக்கிறது அதே ஜபம், சொன்னதே மிகுந்த சத்தமா, லார்ட் லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 24 மணி நேரம் எங்க ஜபம் பண்றீங்க? யாராவது பண்ண முடியுமா 24 மணி நேரம்? நம்மளாலாம் பண்ண முடியுது, தெய்வீக பிறவிகள் இவங்கெல்லாம், என்னாலலாம் பண்ண முடியலன்னு வருத்தமா இருக்குது. வெறும் மனித பார்வைக்கு 24 seconds 24 minutes பண்ண மாட்டாங்க தனியா. கடவுளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம் இவங்க. 24 நாளும் ஜபம், 21 நாளும் ஜபம். என்ன காட்டுறாங்க? இப்படிலாம் ஆண்டவரை பிடிச்சி விட்டா, அப்படியா நீ அடம் பிடிச்சாதான் அவர் கொடுப்பாரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வெயின் ரெப்பிட்டேஷன். ஆண்டவர் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை, அழகாக என்ன ஜபத்தில் செய்யணும் அழகாக ஒரு ஸ்டெச்சும் போட்டு கொடுத்தார். இதுதான் ஜபத்தில் இருக்கணும், இது இருக்கான்னு அவங்க ஜபத்தில் பாருங்களேன், இருக்கவே இருக்காது. அதிசயம், அதிசயம்னா அதிசயம், ஜபம் ஜபம்ன்றாங்க. முதல்ல என்ன ஜபம் பண்ணும்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, அதுதான் ஏன் முதல்ல இருக்கணும். அதுக்குத்தான் நீ அப்பத்தை கேட்கணும். இவங்களதெல்லாம் என்ன, ஆண்டவரே அப்பத்தை கொடும், ஆண்டவரே அற்புதத்தை கொடும், ஆண்டவரே ப்ரமோஷனை கொடும், பணத்தை கொடும், வியாதியை சுகப்படுத்தும், அதுல தான் ஜபம். கடைசி இது இருக்காது. ஆண்டவர் முக்கியமாக எது சொன்னாரோ அதெல்லாம் இருக்காது. கடைசி இது என்ன, மற்றவர்களுக்கு எங்கள் பாவங்கள் நாங்கள் மன்னிக்கிற மாதிரி, மற்ற பாவங்களை எங்கள் பாவங்களை மன்னி மற்றவர்கள் நாங்கள் மன்னிக்கிற மாதிரி. பாவன்றதே இருக்காதே, பாவத்துக்காக எங்கே பண்ணுறத கேட்டிருக்கிறீங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையில் இருந்த எங்களை காத்துக்கொள்ளும் இருக்காதே பாருங்களேன். அதுலேயும் இல்லை, அடுத்தது உபவாசம்னு சொல்லிட்டே போகலாம், நேரம் போகுது பாருங்களேன். 16 வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது மாயக்காரர்கள் போல ஷோ பண்ணாதீங்க, ஷோ பண்ணாதீங்க. அவங்க மூதகத்தை வாடலா வைத்து கொண்டு உருக்கே தெரியணும்னு பண்றாங்க உபவாசம், உருக்கே தெரியணும். நீங்க உபவாசம் பண்றது மக்களுக்கு தெரியக்கூடாது, என்ன வச்சுக்கிட்டு டீசெண்டா யாருக்கும் சொல்லாம பண்ணுங்கன்றார். இவங்க என்ன பெரிய போர்டு, ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாருக்கும் தெரியணும் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ப்ரேயரே யாருக்கும் தெரியாம பண்ணுன்ற ஃபாஸ்டிங் ப்ரேயர், நம்ம என்னத்த சொல்றது? அங்கே அந்த ஜபத்தில் நீங்கெல்லாம் கவனிச்சு பாருங்களேன், அங்கே போன உடனே பிரசங்கம் ஆரம்பிக்கிறது. நான் 5 நாளாக உபவாசம் செய்து கொண்டிருந்தேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆனாலும் தேவனை தேடுவதற்கு 5 நாள் 10 நாள் செய்திருக்கிறேன், அதெல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் மனித பார்வைக்கு நடக்கிற ஒரு கூட்டம், சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு. I was trying to test, you know, just compare this religion with the Sermon on the Mount in chapter 6. Let's continue to see that, right? The Lord talks about charity there, charity, okay, good deeds there. He says, you know, take heed that you do not do charitable deeds before men to be seen by them, otherwise you have no reward from your Father in heaven. Therefore, when you do charitable deed, do not sound a trumpet, don't make a publicity like the hypocrites do in their synagogue and the streets. And what do these people do? The whole system runs on publicity. Do you know that? It's all publicity, marketing, and oh, the pastor runs an orphanage. The pastor runs an old age home. And so you should all donate and support the pastor. Okay? And highly publicized. I've seen churches, many churches, just in the entrance of the church, there will be a big board of the orphanage and the children and how much of social work they do, and this is the religion that corrupted the pure gospel of God into a social gospel, right? It's a social gospel everywhere. No, they left the true gospel. And you know, so great persuasive ways to ask people for money, right? How they ask people for money and they how they get appreciated when they give you money. And most of the system, people who give most money are considered as leaders in that group. You see, you know, some guys comes and prays and some guy comes and preaches, doesn't have any capability. I've later realized that he is one of the top guy who gives offering there, so he can become a preacher. That way they are appreciated, right? They're encouraged to do that and take prayer. Oh, this is all full of prayer, right? Prayers, prayer of faith, prayer of power, prayer of persistence, prayer for others. Problem is they never teach how to pray biblically. That is the prayer of Bible, right? The manner the Lord teaches what is prayer, right? He says, verse 5, when you pray, you shall not be like the hypocrites, for they love to pray standing in the synagogues on the corners of the street, that they may be seen by men. That's how they pray. But when you pray, you go into your room and shut your door and pray to your heavenly Father who's in secret. Your Father who sees in secret will reward you openly. What happens here? Oh, the major activity is prayer, and it's all publicly publicized. 24 hours of prayer, 21 days of fasting. Oh, how godly these people are. Right? And it's all put in the street banners. And even when they have a building, and do they pray within the building? The Lord says, lock your room and pray. But when they pray in the building, right, the whole street has to hear their prayer. Right? People, you know, if you end up giving your house to them, then it's all, the whole street will hear that prayer. Everybody wants to know they're praying. And not just praying, loud prayers, right? Praying and getting the attention of people. Sometimes, you know, it's not just the mouth that prays. Have you seen the whole body prays? Their body, their hands, their, you know, everything prays. And it's shaking, raising their hands, and body shivering, face frowning. And you think they're so intense in praying? Oh, really? They're so intense in praying? Why do they become so intense when the camera comes? It's all done for the show. Do we see that? Right? Do they pray like this at home? Oh, it's all prayer in the church. The pastor is seeing us. Don't do it so that you may be. It's highly visible to draw people's attention. Okay, the manner of prayer is completely against what the Lord said, right? It's all public, to be seen by men. And what about the matter of prayer? Look at what he says in verse 7. Do not use vain repetition as the heathen do, for they think they will be heard for their many words. Therefore, do not be like them, for your Father knows things that you need before you ask. This is the Father that we know. But their Father, you know, what is all their prayer? It's all repetitive. Loud repetitions. Mindless repetition. Lord, Lord, hallelujah, hallelujah, Lord. We want you 24. I wonder how people can pray for 24 hours. I wish I can have that gift. I've never been able to pray for 24 hours. What a horrible deception. 24 hours of praying. They think they can force God by 24 hours, 21 days of praying. Just like the Baal worship. It's all the Baal worshippers who did that, right? From morning to evening they were praying. And here was Elijah who came and said, "Our Lord, who knows earth and heaven." And he just prayed for 5 minutes. The fire came from heaven. These guys were cutting and praying and all that. Do you see where they fall? The Lord beautifully taught, and not only the manner of praying, what about the matter of their praying, content of their prayer? Look at, the Lord beautifully taught us what should be the matter of prayer, right? The Lord's prayer, it's so beautiful. You will never observe these things in their prayer. He said, the first priority, may your name be hallowed, your kingdom come, your will be done. Is that what they pray for always? Oh no. The Lord, this should be a priority. And for this you should ask the bread. For this you should ask for your physical needs. What takes place? Priority there. Oh, it's all, Lord, give us the bread first. Give us the money first. Give us the blessing first. Right? And you don't hear the prayer about forgiving sins. Right? You don't hear about temptation. Deliver us from temptation. Deliver us from the evil. Sin and temptation is never this topic, famous topic of theirs. Right? It's all blessings. And look at what he says in verse 16. Moreover, when you fast, do not be like the hypocrites with a sad countenance, for they disfigure their faces that they may appear to men to be fasting. They have their reward, but you need fast. Anoint your head and wash your face so that you do not appear to men as fasting. This is what the Lord says. The Lord who sees in secret will bless you. Oh, there is a big billboard. Have you seen regularly? Posters, every street will have the poster. Fasting prayer. 24 hours fasting prayer. Even the subject, you know, some of the YouTube live streams. fasting prayer, 24 hours, all night fasting prayer. And I've seen, you know, the pastor comes up and says, no, I know this is 24 hours fasting, but I know looking at this prayer, I was fasting for 5 days. Wow. All to be seen by men, people. All to be seen by men. And then finally, their favorite verse, verse 7. அவங்களுடைய ரொம்ப ஏழாவது அதிகாரம் பாங்க ஒன்று நான் பார்த்துட்டு வரேன். ஏழாவது அதிகாரம் இதை உரசி பார்க்கலாமே. மலைப்பிரசங்கத்தில் அவங்க மதத்தை நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு நியாயம் தீர்க்காமல் இருங்க. இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, இது ரொம்ப பிடிக்கும். ஏன், எந்த நியாய தீர்ப்பு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே தான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாருங்க. அவங்கள பற்றி பேசக்கூடாது, இதை வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே வசனத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க மாட்டாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அதே அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்க தரிசிகள் அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருவாங்க, உள்ளக்குள்ள ஓனைகளா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது மலைப்பிரசங்கத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்களா, முழுமையா வேதத்துக்கு விரோதமான ஒரு மதம். அந்த வைராக்கியம் நமக்கு எல்லாருக்கும் மனசுல வரணுங்க. இதை குற்றப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை, உண்மையாவே மனசுல பாரத்தோடு சொல்றேன். ஏன்னா இப்படி இருக்கிறவங்க எங்க போவாங்கன்னு அந்த பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்றாரு. பாருங்களேன், இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த வெளிப்பிரகாரமான பொய் மதத்துல வஞ்சனையில மாட்டிக்கொண்டு தாங்கள் விசுவாசிகள் நினைத்து கொண்டு மியூசிக்கை கேட்டுக்கிட்டு ஆராதனை நினைச்சுக்கிட்டு போலி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தாங்கள் விசுவாசிகள் நினைச்சுக்கிட்டு பரலோகம் போவோம்னு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கடைசி நாள்ல என்ன நடக்கும், நரகத்திலிருந்து நாங்கள் தப்புவோம் பரலோகத்துக்கு போவோம்னு எத்தனை கோடி மக்கள் அப்படி இருக்கிறாங்க, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் 21வது வசனத்துல, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதே, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே வர முடியும். அந்நாட்களில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை விரட்டினோமே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோமேன்னுவாங்க. நான் அவர்களை நோக்கி, நான் உங்களை ஒரு காலம் அறியேன், என்னை விட்டு அகண்டு போங்க அக்கிரம செய்கைக்காரர்களே. என்ன ஒரு ஷாக்குங்க. ஒருவேளை நீங்க இருந்தா, அவங்க பிள்ளைகள் இருந்தா, யோசிச்சு பாருங்க. நம்ம இருந்தா இதை விட ஒரு நேரடியான ப்ராஃபஸி ஆண்டவர் இதை அறிஞ்சே சொன்னாரோ என்னவோ. 19, 20, 21வது நூற்றாண்டுல இந்த கூட்டம் பரவோன்னு அவங்களுக்குன்னே சொல்லி வச்சிருக்காரு. இதை விட என்ன இருக்க முடியும் பாருங்களேன். என்ன, ஐயோ எத்தனை பேர் இருக்கிறாங்களே, அதை தானே சொல்றாரு, அநேகர் அநேகர். என்ன சொல்லுவாங்களாம், ஒரு வார்த்தை ஒரு வாட்டி இல்ல, கர்த்தாவே கர்த்தாவே, முழு உணர்ச்சியோடு வைராக்கியத்தோடு ஊக்கத்தோடு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே கூட்டம் தானே. கர்த்தாவே ரெண்டு வாட்டி வருது பாருங்களேன், உணர்ச்சி வெளிப்பிரகாரமா கூப்பிடுறதுக்கு ஒன்றும் கம்மி இல்லை. ஓ நாங்க அற்புதம் செய்தோம், பேய்களை விரட்டினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்துல உம்முடைய நாமத்துல உம்முடைய நாமத்துல மூணு வாட்டி வருதே, உம்முடைய நாமத்துல உம்முடைய நாமத்துல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் நாமம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூணு வாட்டி சொல்றாங்க பாருங்க, உன்னாமோ உன்னாமோ 50 தடவை அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டு. இதானே இந்த கூட்டம் தானே அப்படி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே, அவர் நாமம் அவர் நாமம் அவர் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். பரலோகத்துக்கு அவங்க போறதுக்கு கொடுக்குற ப்ரூஃபை பாருங்களேன், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பொய் பேய்களை இதுக்கு தானேங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க, அற்புதம் நடக்குது, பேய்களை விரட்டுறோம், தீர்க்க தரிசனம் நடக்குது, இது போலி மதம்ன்றாரே. நரகத்துல ரொம்ப இருக்கிறவங்கெல்லாம் அற்புதம் செஞ்சவங்க, தீர்க்க தரிசனம் சொன்னவங்க. கடவுள் ஆண்டவர் இயேசு வந்து ஒருவேளை இந்த ப்ராஃபஸி இது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி நடக்குங்க, இது இது ஒரு தீர்க்க தரிசனம், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் வந்து அந்த கூட்டம் நிக்க போது, திரளான் அநேகர் வந்து நிக்க போறாங்க எனக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, சேட் திங், அநேகர் க்ளூலெஸ்ஸா ஜட்மெண்ட்ல தான் தெரியுமா நம்ம ரட்சிக்கப்படலன்னு. யோசிச்சு பாருங்க, வாய்ஸெல்லாம் கடந்து போயிடுவாங்க இந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப் அட்டன் பண்ணிக்கிட்டு, இந்த போலி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு, தாங்களும் ஒரு விசுவாசின்னு நினைச்சுக்கிட்டு வஞ்சனையில ஏமாந்து அங்கத்தான் வந்து நிக்க போறாங்க. கடவுளுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், உண்மையான ஆராதிக்க போறவங்க இந்த மியூசிக்கல் மெனிப்புலேஷன்ல மயங்கி தங்க இருதய நிலைமையே ஒரு காலம் அறியாம, மறுஜென்மே அடையாம, உண்மையான விசுவாசமோ மனம் திரும்புதலும் தேய கிறிஸ்துவ கிட்ட எந்த விதமான ஐக்கியமோ உறவில்லாத ஒரு போலி மதமாச்சு. இந்த ஆக்டிவிட்டிலேயே கடந்து போய் மியூசிக்கை என்ஜாய் பண்ணி ஆயுசே முடிஞ்சு போச்சு. அங்கே போகும்போதெல்லாம் அவங்கள உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி நீ விசுவாசின்னு தான் சொல்லி அவங்க இதயத்தையே பார்க்க விடாமல் இந்த மியூசிக்ல எல்லாம் மறைச்சிட்டாங்க. அவங்க கடைசி நாளில் வந்து நிற்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? அவர் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அறிஞ்சேன் அப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லலை, உங்களை ஒரு காலம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் ஏற்பட்டதே கிடையாது. ஐ நெவர், ஒரு காலம் நீங்க தெரிய யாருன்னு தெரியாதியா அப்படின்ற, இதை விட மோசம் என்ன இருக்கும், ஐ நெவர் நியூ யூ, ஒரு காலம் தெரியாது. அக்கிரம செய்கைக்காரங்களே, லா லெஸ் பீப்புள் ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ். அவர் வசனத்தையும் உண்மையா மறுஜன்மம் அடைந்த மகனுக்கு அவனுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்கிற உறவு தான் நமக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு என்னன்னு காட்டுது. இவங்களுக்கும் மறுஜன்மமே அடையலையே, அதனால தான் வசனத்தின் பக்கமே வரமாட்டேன்றாங்க. போலி மதத்தில் மாட்டிக்கணும், என்ன ட்ராஜடிங்க பாஸ்டர். ஒருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இது கடவுளுடைய வழி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? 13வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், இடுக்கமான வாசலாக உட்பிரவேசிங்க, ஏன்னா கேட்டுக்கு போகிற வழியோ விசாலம், அதில் போகிறவர்கள் அநேகர், அநேகர் போவாங்க, கூட்டம் கூட்டமாக போவாங்க. அந்த கேட்டுக்கு அந்த போகிற வழி எங்கே போவோம்? விசாலமான வழி, அழிவுக்கு கொண்டு போவோம், அழிவுக்கு கொண்டு போ. எந்த விதமான பகுத்தறிவு, இது சரி தப்புன்னு தெரியாமல் மறுஜன்மம் அடையாத மாம்சம் விரும்புகிற காரியங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்காமல் அங்கே போகிறாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி சொல்லுவாங்க அப்படின்றார். இது அங்கே பிரச்சனை, நமக்கு பிரச்சனைக்கே நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த சல்யூஷன் அடுத்த வாரம் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, அதை இங்கிலீஷில் சொல்லி முடிக்கிறேன். The sad thing, you know, let's look at chapter 7. Their favorite verse is, judge not that you will be judged. Why are you judging us? Look at this. With what judgment you judge, you will be judged. With the measure you use, it will be measured for you. But they don't realize it's the same chapter. It's not talking about judging false prophets, false systems. Because in the same chapter, the Lord is 15, he says, beware of the false prophets. They come to you in sheep's clothing and inwardly they are ravenous wolves. How will I ever identify them if I don't judge them? If I don't compare them with the scripture? That's what we are trying to do. They are nothing but ravenous wolves in sheep's clothing. I hope you can see from all that I have said, it's not only a group of false worshippers, but it is a group of false religion. And I am doing this not to accuse them. My heart is really breaks when I look at the end of all this. The Lord talks about the end of them in this sermon, right? The millions of people who were deceived and deluded, thinking they were Christians. They went to church every week and with that musical hypnotism, they felt that they were the child of God, that they are going to escape heaven and that they're going to go to heaven, and they lived with that hope all their lifespan. And they come and stand in the judgment. You know what happens? Look at verse 21, verse chapter 7, 21. He says, not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, have done many wonders in your name? Then I will declare to them, I never knew you, depart from me, you who practice lawlessness. Can there be a more direct prophecy to Pentecostals than this? Can there be a more clear prophecy? The Lord says this will happen. It's an infallible prophecy of the Lord. He says this will happen. Maybe he knows this 21st century Pentecostals, right? He says, how many? Oh, there are so many. Yes, the Lord says there will be many. Many will come to me. And what do they say? Lord, Lord. Again the same repetition. Again the same emotions. Again the same zeal. Lord, Lord, Lord. That was outward profession. And what is their profession? Why do they think that they are Christians? Did we not do miracles in your name? Did we not cast out demons? Did we not prophesy? Isn't this why they are deceived today? Isn't this why they don't go to those churches today? Oh, there are prophecies. There are miracles. I was sick. I had cancer. There was miracle. Did we not prophesy? And they say, in your name, in your name, in your name, 3 times. It's all in your name, namesake. They can use the name of Christ 1,000 times. This is what they do, repetition, repetition. And what does he say? What does he say? It's heartbreaking what he says to them, right? They were clueless. Look at what he says. I will declare. It's an infallible declaration. I never knew you. Horrible. It wasn't that I knew you once and you slipped away, right? I never knew you. You never had any saving connection with me in all your lifespan. Wow. Depart from me, you who practice lawlessness. Lawlessness, law standing for God's word, right? Unless they are truly regenerated, they will never have any inclination to practice the law of God, right? And that's where they go and hide in such places where, you know, it is a covering to their heart, where the word of God is not preached, which exposes their heart. And they get deceived there. In the musical hypnotism, they thought they are offering worship. In that preaching, the motivational preach, they thought they are hearing the word of God. And it makes them feel good. And they felt they were children of God. They felt they are going to go to heaven and escape hell. But here they stand, the Lord declaring, I never knew you. What a sad tragedy. What a sad tragedy. People always ask, Pastor, how can it be? There are so many people. Yes, the Lord says, so many. Look at verse 13. He says, enter by the narrow gate, for wide is the gate and broad is the way that leads to destruction. There are many. Again, it's the same many who came there and said, we did so many miracles. Same many. On which road? They are on the way, road to destruction. Road to destruction. Many. He says, broad road to destruction. No discernment between right and wrong. Their unregenerate flesh offers all that and they feel they are Christians. And he says, many will say to me and they will go to heaven. Lawlessness. Practice lawlessness. They never practice law in the principles of worship, right? They worshipped as they want. There was no regulative principle there. There was no law for their worship. Whatever felt good, they kept doing it. Whatever kept good, they were hearing it. The sermons they were hearing it, they did not have a law to compare. They had no bounds to compare. They kept hearing whatever felt good. They kept practicing lawlessness. Isn't this the group? It's very sad. Our time is up. I'll have to conclude now. So what have we seen? I think I've established in your hearts the problem statement. Okay? My original idea was to conclude the other two sections, right? The solution. What is the solution? We'll have to see the solution. And we'll have to see the benefits of that solution, right? I don't have time. We'll have to do it in another sermon. Okay? Let's pray. Jump on. Nalla Devane, inda velaiyila engalukku mathiyila engalukku kangalukku munbadhaga nadakkira gorangal oru naal nithiyathil naangal nikkumbodhu ayyo ithana thiralana kootam நமக்கு முன்பதாக வந்து என்ன ஒரு ஏமாற்றம் அவங்க மனசில் இப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒரு காலத்தில் நியாய தீர்ப்பில் வந்து நீர் தவறளிக்க முடியாத அறிவிப்பு கொடுப்பீரே, அந்த நேரத்தில் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோ, ஒன்றும் பண்ண முடியாதே அந்த நேரத்தில். இந்த கூட்டம் இன்னைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது ஆண்டவரே. அந்த கூட்டத்தின் மேலே எங்களுக்கு பாரத்தை கொடுக்கும். இந்த பிரச்சனையை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள மனசில் எங்களுக்கு உதவி செய்யும். அவங்களுக்காக ஜபிக்க கற்றுக் கொடுமாண்டவரே. வாரத்தோடு அவங்களுக்கு உங்களுடைய சத்திய வழியை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்ல உதவி செய்யுமாண்டவரே. ஒரு நாள் அவங்க வந்து நிற்க போகிறாங்களே, அந்த நாளில் எங்களுக்கு உறவினர்களாக இருக்கலாம். அந்த நாளில் ஐயோ நாங்கள் ஏமாந்து போயிட்டோமேனு வாய் வாயாக அடிச்சுக்குவாங்களே, வஞ்சிக்கப்பட்டோமேனு அடிச்சுக்குவாங்களே. இந்த போலி மதம் அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம், அதுக்கு விடையும் அதுக்கு வருகிற நன்மைகளும் ஒரு இந்த போலி மதத்தை பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ அருமையான பிதாவுடைய வீட்டின் விருந்து இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அவங்கள அழைக்க, பிதாவுடைய வீட்டின் விருந்துக்கு அவர்களை அழைக்க எங்களை ஆசிர்வதியும் தொடர்ந்து ஞானத்தை கொடும், பாரத்தை கொடும் ஆண்டவரே. லார்ட், வி தேங்க் யூ ஃபார் திஸ் டைம் அண்ட் வி கம் டு யூ வித் அவர் பர்டன்ட் ஹார்ட்ஸ் ஓ லார்ட். ஓ தீஸ் குரூப், திஸ் வாஸ்ட் குரூப் வி சீ பிஃபோர் அவர் ஐஸ், வி நோ அஸ் தெம் அஸ் சம் ஆஃப் தெம் அஸ் கொலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓ லார்ட். And there is a time they are deluded and they are being deluded all their days and all their lifespan they are going to be deluded and they are going to come and stand one day in the day of judgment. Oh, what a shock it will be for them. And they will say, we did miracles, we did prophecy in your name, in your name, in your name. And you say, I never knew you. Oh Lord, give us burden for these people. We pray for these people, oh Lord. Oh, may there be a reformation again to turn these people to your true path. We pray that you give us burden to pray for these people. Because the time when you declare it on that day, there is no turning back. There is nothing that can be done, O Lord, because it's an eternal declaration. It determines, it seals their eternal destiny. Give us burden for these souls, O Lord. Give us, help us to pray for them. And when the opportunity arises, O Lord, may we be men and women who warn them, O Lord. May their blood be not on our hands because we fail to warn them. Give us the burden. And as we continue to see this passage, O Lord, they're all being, as they're deluded in the false religion, there is a great Father's house with feast that we enjoy every week, O Lord. May we welcome them to the Father's feast and get rid of this false religion. Bless us. Be with us this evening. In Jesus' name we pray. Amen.